முடியாது. எனவே இந்த பதம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவையே பிரிக்கின்றது, ஜீவாத்மாவை அல்ல.
Lord Krishna speaks Bhagavad Gita so that the conditioned souls can come out of ignorance.
பகவான் கிருஷ்ணர் பகவத் கீதை எதுக்காக பேசுறார் அப்படின்னா, கட்டுண்ட ஆத்மாக்கள் அறியாமையிலிருந்து வெளியில வரலாங்கிறதுக்காக.
Ignorance means not to know that I am the servant of Krishna.
அறியாமை அப்படின்னா நான் கிருஷ்ணரின் சேவகன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இருக்கிறது.
Ignorance means to think that I am God.
அறியாமை அப்படின்னா நானே கடவுள்னு எண்ணிக்கொண்டிருக்கிறது.
Everything is meant for my enjoyment.
உலகத்தில் உள்ள எல்லாமே என்னுடைய ஆனந்தத்திற்கானதுன்னு நினைக்கிறது.
So Lord Krishna speaks this so that we can understand our constitutional position and come out of ignorance.
பகவான் கிருஷ்ணர் இதை எதுக்காக பேசுறார் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய உண்மையான சுரூப நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறியாமையிலிருந்து வெளியில வர முடியும்.
But most people who read Bhagavad Gita, they simply increase their ignorance.
ஆனா பகவத்கீதையை படிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய அறியாமையை இன்னும் மேலும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
Because they read with the wrong attitude.
ஏன் அப்படின்னா அவங்க தவறான மனப்பான்மையோட அதை படிக்கிறாங்க.
பகவத்கீதை gives information of பகவான்.
பகவத்கீதை பகவானை பற்றிய விஷயங்களை நமக்கு கொடுக்குது.
We are supposed to understand that I am the servant of Bhagavan.
நம்ம பகவானுடைய சேவகர்கள் அப்படிங்கறத நம்ம உணர வேண்டும்.
But if we read Bhagavad Gita thinking that I am Bhagavan, then we read things, Sarvata Panipadam, oh, this describes me. I'm everywhere. My hands are everywhere. My eyes are everywhere. Yes, this is describing me.
நாமளே பகவான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா, இந்த பதத்தை படிக்கும் போது, ஓ, நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன், என்னுடைய கரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, என்னுடைய கால்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, என்னுடைய கரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, நானே சர்வசக்தி படைத்தோம் நினைப்போம்.
But as Prabhupada points out here in the purport, this is contradictory. If you're Bhagavan, then you don't need to read a book to understand that you're Bhagavan.
ஆனா பிரபுபாதர் இங்க தன்னுடைய பொருளுரையில சுட்டி காட்டுறார், நீ பகவானா இருந்தா அப்படின்னா நீ பகவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஏன் புத்தகத்தை படிக்கணும்.
It's astonishing how some people can boldly claim to be Bhagavan.
ஒரு சில மக்கள் தங்களையே ரொம்ப உற்சாகத்தோட தானே கடவுள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும் போது அது ரொம்ப ஆச்சரியத்தக்கதா இருக்கு.
There's one famous cheetah. He's famous for now. It means they come and go like a fashion. So there's one who's popular at the moment.
பல ஏமாற்றக்கூடிய நபர்கள் அப்பப்ப வந்து வந்து போவாங்க. அதுல ஒருத்தர் தற்போது பிரபலமா இருக்கிறார்.
His name is Shavi Rankar or something like that.
அவருடைய பெயர் சவி ரங்கரோ ஏதோ அது போல ஒரு பெயர்.
Can't remember exactly.
அவர் பெயர் என்னங்கிறது தெரியாது எனக்கு ஞாபகம்.
So I saw there was some interview with him and they asked, how many incarnations have you taken?
அவர்கிட்ட ஒரு சந்திப்பு நடத்தினாங்க. அதுல அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்க எத்தனை அவதாரம் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க?
In other words, the person is thinking he is Bhagavan and he's taking incarnations to deliver the world.
இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நபர் அவர் கடவுள் பகவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றதுக்காக அவதாரம் பண்ணியிருக்காரு நினைச்சுக்கிறார்.
And his reply was, I don't remember. I didn't count them all.
அவருடைய பதில் என்னன்னா, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லைன்னு.
A bona fide guru, if he's asked this question, will explain very forcefully that I am not Bhagavan, I am the servant of Bhagavan, and you are also the servant of Bhagavan.
ஒரு நேர்மையான குரு கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவர் ரொம்ப பலமா ரொம்ப ஒரு உத்வேகத்தோட பதில் சொல்வார், நான் பகவான் கிடையாது, நான் பகவானுடைய சேவகன் அப்படின்னு. நான் மட்டுமல்ல, நீங்களும் பகவானுடைய சேவகன்.
These descriptions in Bhagavad Gita, they're meant for people who are trying to become sane.
பகவத் கீதையில இருக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாமே நம்ம நல்லவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் வர்றதுக்கானது.
If anyone thinks that I am God, he is insane.
யார் ஒருத்தர் நானே கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க அறிவற்றவர்கள் தான்.
Anyone except Krishna.
கிருஷ்ணரை தவிர வேற யார் அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் அறிவற்றவர்கள் தான்.
Everyone in this material world is insane to some degree or other.
இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு விதத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு அளவுல இருக்கலாம், ஆனா எல்லாருமே அறிவற்றவர்களா தான் இருக்காங்க.
I was giving that description yesterday evening. We saw the dog in the drain, this drain water here, up to its haunches, up to its shoulder, in the filthy water, drinking that water and thinking, this is very nice.
நான் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தேன் முந்தைய வகுப்புல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இங்க இருந்த ஒரு நாய், அந்த நாய் முழுக்க சாக்கட தண்ணியில உட்காந்துட்டு அந்த சாக்கட தண்ணியை குடிச்சுக்கிட்டு நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் நினைச்சுட்டு இருக்கு.
But we can understand this is not very nice.
நாம நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது நல்லது இல்லைன்னு.
This is like hell.
இது நரகமா இருக்கு.
There is one kind of hell where you have to live in it's like a river full of pus and blood and stool, and you live there and you have to drink that and eat that. That's what that dog is doing.
ஒரு வகையான நரகம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நரகத்துல முழுக்க 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 நீர் நதி இருக்கும். அங்க பார்த்தோம்னா வெறும் சிறுநீராலும் மலத்தினாலும் அது நிரம்பி இருக்கும். அங்கேயே நம்ம வாழ்ந்து அதையே சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ வேண்டி இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த நாயினுடைய சூழ்நிலை அந்த நரகத்தை போன்றவே இருந்தது.
But actually the dog, that dog, his situation is not much different from the person who's sitting in their home sweet home thinking this is very nice.
ana unmaiya paartham appadina andha saakadeyil irukkakoodiya naayinudaiya soolnilaiyum enadhu illam iniye illam apdigira ennathoda irukkakoodiya oru manidhanudaiya soolnilaikkum endha oru vidhyasamum kedaiyadhu.
Without knowledge of Krishna, it's just different kinds of suffering in ignorance.
Krishnane patriya arivu illa appadina நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அது எல்லாமே அறியாமையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான துயரங்கள் தான்.
So when someone who is desiring to become sane, when they hear this description, how Paramatma has his hands, legs, eyes everywhere, he understands, oh, this is Bhagavan, because that's different to me. I don't have hands, legs, eyes everywhere.
யார் ஒருத்தர் அறிவுள்ள நபர்களா இருக்கிறாங்களோ அவங்க பகவத்கீதையில இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை, அதாவது இந்த கரங்கள் கால்கள் கண்கள் எல்லா இடத்திலும் பரவி இருப்பதா கேட்கும் போது அப்ப அவங்க இத எளிமையா புரிஞ்சுப்பாங்க, இது பகவானை குறிக்குது. ஏன்னா என்னுடைய கரங்கள் கைகள் இதெல்லாம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது இல்ல, இது பகவானை குறிக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.
If someone reads Bhagavad Gita and they think, well, that, oh, that's me, I'm everywhere, this is clearly insanity.
யார் ஒருத்தர் பகவத்கீதையை படிச்சுட்டு இது என்னதான் குறிக்குது, நான் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கேன், நானே கடவுள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இது அறிவற்ற தன்மையை குறிக்குது.
If your eyes are everywhere, you should be able to see what's going on in the next building, but you can't, what to speak of the whole universe.
நீங்க உங்களுடைய கண்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களால பார்க்கக்கூடிய விதத்துல இருக்கணும். ஆனா உங்களால பார்க்க முடியாது, பக்கத்து கட்டடத்துல நடக்கிறதே பார்க்க முடியாது. பார்க்க முடியாம இருக்கும்போது முழு உலகத்தையும் பாக்கறத பத்தி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு?
So people who claim like this that I am Bhagavan, I am the all pervading consciousness, they are clearly very severely insane.
யார் ஒருத்தர் நானே கடவுள் நானே எல்லா இடத்திலயும் பரவி இருக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க மிக மிக தீவிரமா கொஞ்சம் கூட அறிவற்றவர்களா இருக்கிறாங்க.
And this material world is so insane that if anyone claims like that, he'll get many insane followers.
ஆனா இந்த பௌதிக உலகம் எந்த அளவுக்கு அறிவற்ற விதத்துல இருக்கு அப்படின்னா யார் ஒருத்தர் தன்னை இப்படி சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு பலவிதமான பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க.
It's childish actually.
இது உண்மையில குழந்தைத்தனம்.
It's just like a child in play may claim, I am the king, I am leading a big army, but he's just running in the street by himself.
ஒரு நாடகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை நானே ராஜா நானே எல்லாரையும் கட்டுப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அது உண்மையில பார்த்தா அது எது ரோட்ல போயிட்டு இருக்க அப்படி ஒரு சின்ன குழந்தை தான்.
Or the young boys, they go to play cricket and one says, well, I'm Sachin Tendulkar, and someone else says, I'm someone else. I don't know the names of anyone else. Huh? Seva. Seva, there's a cricketer called Seva. All right.
இன்னொரு சில வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கிரிக்கெட் விளையாட போகும்போது நானு சச்சின் டெண்டுல்கர் இல்ல நானே இன்னார் என்ன அப்படின்னு பேர்களை சொல்லிக்கிட்டு தங்களை அடையாளம் காண்டிப்பாங்க.
So it's just child's play.
இது உண்மை குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டு.
In his imagination, he's become Sachin Tendulkar, which, God bless him, he doesn't become like that. So.
அவருடைய கற்பனைனால அவர் சச்சின் டெண்டுல்கரா தன்னை கற்பனை பண்ணிக்கலாம் குழந்தை, ஆனா அது வந்து கற்பனையா தான் இருக்கும். நம்ம என்ன வேண்டிக்கிறோம் கடவுள் கிட்ட அப்படின்னா அவர் அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம்.
Another highly glorified meat eater.
ரொம்ப அதிகமா பிரபலமா
But it's just a children's play here. So if someone stands up and says, I'm God, we should understand. It's just, he's just talking like a fool, blabbering. Blabbering, do you know what I mean? There must be a tongue. If a child, 3-year-old says like that, but if a fully grown person says, then he's crazy.
நம்ம யாராவது ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு வந்து தானே கடவுள் அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்ணா நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் இது வெறுமனா குழந்தைத்தனமானது அப்படின்னு. அவங்க வந்து வெறுமன பலாபலாபலாபலான்னு ஏதோ கதை பேசிட்டு இருக்கிறாங்க.
That's the Tamil. It's good translator. It's the same in every language. There are crazy people everywhere.
ஒரு 3 வயசு குழந்தை அந்த மாதிரி சொன்னா அதை குழந்தைத்தனம்னு நம்ம சொல்லலாம், ஆனா ஒரு வளர்ந்த ஒரு நபர் அந்த மாதிரி சொன்னா அவங்கள நம்ம
There are so many languages in the world and the crazy people have their own language also. It transcends all borders and boundaries and cultures.
உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு, ஆனா பைத்தியக்கார மக்களுடைய மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா மொழிகளையும் கலந்து எல்லா எல்லைகளையும் கலந்து அது போயிட்டு இருக்கு.
So if someone says that I am the all-pervading consciousness, I am everywhere, and I take so many incarnations, it's like we were talking this morning, it's like the person wandering around in the street, the madman, directing the traffic, talking to himself. He's a crazy man.
யார் ஒருத்தர் நானே கடவுள் நானே எல்லா இடங்களிலயும் விரிஞ்சு இருக்கிறேன் நான் பற்பல அவதாரங்களை எடுத்திருக்கேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்ம பைத்தியக்காரன் நினைச்சுக்கணும். இன்னைக்கு காலையில நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரன் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தை நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு
இருப்பான். But instead, they make a big pandal and put him on television and praise him. Oh, he's so wonderful.
ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா இத்தகைய போலியான நபர்களுக்கு மக்கள் பெரிய பந்தல் போட்டு அவங்கள தொலைக்காட்சியில காட்டி நீ ஒரு அவரை புகழ்றாங்க பல விதமா.
So this is proof that people Many people are completely stupid.
இதிலிருந்து நம்ம என்ன தெளிவா உணரலாம் அப்படினா பெரும்பாலான மக்கள் முழுக்க முழுக்க முட்டாள்களா இருக்காங்க.
Once in Hong Kong, you see these so-called Bhagavans, they come and go. They usually last about 5 years or something like that.
இந்த மாதிரி பேரளவுல இருக்கக்கூடிய பகவான்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷம் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க.
So once in Hong Kong, this was about 1973 or something, the newspaper reporters, they asked Srila Prabhupada, what do you think about this? Bal Yogeshwar, his name was. He was a young boy, so-called guru, who was in America, claiming to be Bhagawan, and he had so many followers from these stupid American people.
1973 வாக்கில் ஹாங்காங்கில் ஒரு தடவை நிருபர்கள் ஸ்ரீல பிரபுபாதரை பேட்டி கண்டாங்க. அவங்க அவர்கிட்ட கேட்டாங்க பால யோகேஸ்வரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் அந்த சமயத்துல ஒரு சின்ன பையன், ஆனா தன்னையே கடவுளா சொல்லிட்டு பல தன்னை பின்பற்றக்கூடியவங்க பலரை கொண்டிருந்தான் அமெரிக்கால அந்த அளவு முட்டாள் மக்களை.
So Prabhupada said, first he said that, well, I don't want to say, we just glorify Krishna.
Prabhupada முதல்ல சொன்ன, நான் அதுக்கு பதில் சொல்ல இருந்தா நம்ம வெறும் ஹரே கிருஷ்ணமாவும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலான்னு.
So they could understand he doesn't like it. The newspaper reporters, they're pushing, they want to get a good story.
உடனே அவங்க அந்த நிருபர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பிரபுபாதருக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு. உடனே அவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட அவரை வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க, ஏதாவது நல்ல கதை ஒண்ணு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு.
So then Prabhupada said that he's simply a cheater and a rascal.
Prabhupada ne sonna avan oru yemaatru pervali avan oru ayogyan.
I kick in his face.
Na avanude mugathile etti odaipen.
I urinate in his face. What will he do? He's supposed to be God. What will he do?
Na moondila sirineer kuda kalipen. Avan kadavula irukra kadavunu solikiran ana avanala enna panna mudiyum ketta.
So the newspaper reporters are very happy. They got a good story.
நிருபர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சிருக்கு.
I remember as a child reading in the newspaper there was the headline Trouble in Nirvana.
எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ஒரு குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு செய்தித்தாள படிச்சேன், நிர்வாணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி தலைப்புல.
One guru is criticizing another.
ஒரு குரு இன்னொரு குருவை திட்டார் அப்படிங்கிற பேர்ல தலைப்புல இந்த செய்தி
வெளியிடப்பட்டிருந்தது.
ஆனா உண்மையில சொல்லணும்னா அந்த அயோக்கியன் குருவே கிடையாது.
He declared his mother himself to be Krishna and his mother to be Durga.
அவ என்ன சொன்னா அப்படின்னா, நான் கிருஷ்ணா, என்னுடைய அம்மா வந்து துர்கா.
But when he ran off with his young American secretary and married her, she didn't like that because he's from Brahmin caste. She didn't want him to marry a Malecha, so she rejected him and then he removed her from the position of Durga. He used to say his mother is Durga.
அவன் வந்து தன்னுடைய அம்மாவ துர்கான்னு சொல்லின்றான்.
And he is Krishna.
அவன கிருஷ்ணன் சொல்லின்றான்.
But then he married his young American secretary.
அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா, தனக்கு தன் கூட இருந்த செயலதிகாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இளமையான அமெரிக்க பெண்மணிய.
Which his mother didn't like because they're Brahmin caste and he didn't want her to marry a Malecha.
அவங்க பிராமண சமுதாய ஜாதியை சேர்ந்த காரணத்தால அவங்க அம்மாவுக்கு வந்து இது பிடிக்கல, என்னோட நீ வந்து இந்த மாதிரி ஒரு மிலேச்சர கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது.
So when she didn't like that, he removed her from the post of Durga.
எப்ப அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கலையோ அப்ப அவன் வந்து துர்கா அப்படிங்கிற அந்த பதவியில இருந்து அவங்க அம்மாவை ஒதுக்கிட்டான்.
She's not Durga anymore.
இனிமே அவங்க துர்கா கிடையாது.
Such nonsense.
இந்த அளவுக்கு அபத்தமா இருக்கு.
So there was this headline, Trouble in Nirvana. They think one guru is criticizing another guru.
அவங்க இந்த தலைப்புல வெளியிட்டாங்க, அதாவது நிர்வாணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க நிர்வாணம் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாது நிர்வாண தத்துவம்.
The Mayavadis, these people who say that, well, everyone is God, everyone is the all-pervading truth.
எல்லாருமே கடவுள், எல்லாரும் எல்லா இடத்தையும் பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாயாவாதிகள்.
They say that, well, we accept you, then why do you criticize us?
அவங்க சொல்லுவாங்க, நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எங்களை வெட்டுறீங்க, நிந்திக்கிறீங்க?
If you want to believe in Krishna, we're not criticizing you.
நீங்க கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா நாங்க உங்களை நிந்திக்கிறது இல்லையே.
Just have to understand that I'm Krishna and you're Krishna and everyone is Krishna.
என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் கிருஷ்ணன், நீ கிருஷ்ண, எல்லாருமே கிருஷ்ணன், இதான் நீ புரிஞ்சுக்கணும்.
So why are you criticizing?
இப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வந்து நிந்திக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க?
But devotees, they must criticize.
ஆனா பக்தர்கள் கண்டிப்பா கண்டிச்சாகணும்.
If anyone in India poses as a policeman, in any country, if you impersonate a policeman, that's a serious crime.
நீங்க இந்தியால மட்டுமல்ல உலகத்துல இருக்க எந்த நாடுகளையும் தன்னையே போலீஸா நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றம்.
Because you go as a policeman and then you take some bribe or something like this. You're not a policeman at all. But out of fear, people give some bribe.
நீங்க போலீஸ்காரரா வேஷம் போட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா மக்கள் உங்களை கண்டு பயந்து ஏதாவது ரஞ்சம் கொடுக்கலாம்.
So if for impersonating a policeman is against the law, then what about impersonating Bhagavan?
ஒரு போலீஸ்காரரா வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னா அப்ப பகவானா வேஷம் போட்டு ஏமாத்துறது எவ்வளவு பெரிய குற்றம்?
That's a much bigger crime, isn't it?
அது அதை விட மிகப்பெரிய குற்றம் தானே?
But we don't have a good government.
ஆனா நமக்கு ஒரு நல்ல அரசாங்கம் இல்ல.
At least in this sense we can say.
இந்த விதத்துல நாம சொல்லலாம்.
All over the world.
உலகம் முழுக்க
that in the name of tolerance they allow people to say that I am Bhagavan, which is the greatest blasphemy.
சகிப்பு தன்மை அப்படிங்கிற பேர்ல உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள மக்கள் எல்லாரும் அனுமதிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அபத்தமான சூழ்நிலை.
So one who is sane, he reads Bhagavad Gita, he understands that my eyes, legs, hands, they're not everywhere. So I am inferior to Bhagavan.
யார் ஒருத்தர் பகவத் கீதையை முறையா படிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கலாம் என்னுடைய கைகளோ கால்களோ கண்களோ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது கிடையாது, அதனால நான் பகவான் கிடையாது, நான் பகவானை விட மிக மிக சிறியவன்கிறது.
It's a very simple thing to understand.
இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்.
That I am limited.
நான் வரையறைக்கு உட்பட்டவன்.
And Bhagavan means unlimited.
பகவான் என்றால் வரையறைக்கு அப்பாற்பட்டவர்.
So I am not Bhagavan.
நான் பகவான் கிடையாது.
But people who are mad, they think, they read Bhagavad Gita and they become more in Maya.
ஆனா யார் ஒருத்தர் பைத்தியக்காரங்களா இருக்காங்களோ அவங்க பகவத்கீதையை படிச்சு இன்னும் மாயைக்கு நடுவுல முள்ள போறாங்க.
Oh yeah, this Bal Yogeshwar, he used to tell his followers, he used to say that actually these Hare Krishna people, they're very good, they're worshipping me very nicely. So just they didn't understand yet, but that I am Krishna, but when they understand, then they'll be very good.
அவன் சொன்னா உங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல, நான் தான் அவங்க வழிபடக்கூடிய கிருஷ்ணன் அவங்களுக்கு தெரியல, அதை தெரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா.
So his method of self-realization was, you press your eyes and then you see all different colors, and that's self-realization.
அவன் எதை தன்னுணர்வுன்னு சொன்னா அப்படின்னா, நீங்க ரெண்டு கண்ணையும் போட்டு அழுத்தி சொருக்குனீங்க அப்படின்னா விதவிதமான கலர்கள் நிறங்களை பாப்பீங்க, அந்த நிறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் தன்னுணர்வுன்னு சொன்னான்.
Isn't it stupid?
இது மிகப்பெரிய அபத்தமான ஒரு இல்ல.
But how many stupid things are going on in the name of religion?
ஆன மதம் அப்படிங்கிற பேர்ல என்ன நடக்காத அபத்தமான விஷயங்கள் நடந்துருக்கு.
In one sense, it's not surprising if people become atheists.
மக்கள் நாத்திகர்கள் ஆகுறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கும்போது ஒரு விதத்துல அது ஆச்சரியத்துக்கு உட்பட்டது கிடையாது.
Of course, it's not good to be an atheist.
நாத்திகன் ஆகிறது அப்படிங்கறது நல்லது கிடையாதுதான்.
But what goes on in the name of religion is so bizarre that generally intelligent people, why should they want to have anything to do with it?
ஆனா மதம் அப்படிங்கிற பேர்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அது மிகவும் மோசமா இருக்கு. இதை பார்க்கும்போது யார் ஒருத்தர் அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்க ஏன் மதத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க.
So therefore, we are presenting this Krishna conscious movement with books, with philosophy.
அதனால தான் நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை புத்தகத்தோடவும் தத்துவத்தோடையும் மக்கள் மத்தியில முன்வைக்கிறோம்.
Krishna consciousness means singing the names of Krishna, dancing for Krishna, seeing the beautiful forms of Krishna, discussing the beautiful pastimes of Krishna.
கிருஷ்ண பக்தி அப்படின்னா கிருஷ்ணருடைய புனிதமான நாமத்தை பாடுறது, அவருக்காக ஆடுறது, அவருடைய அற்புதமான ரூபத்தை பார்க்கறது, அவரை பற்றிய தத்துவங்களை பக்தர்களோடு சேர்ந்து விவாதிக்கிறது.
But generally the educated section of people, they are not much inclined to this.
பொதுவா பார்த்தா அப்படின்னா கல்வி கற்ற மக்கள் இதுல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது கிடையாது.
Because they do this for all these bogus people, they do that also.
ஏன் அப்படின்னா எல்லா விதமான போலி நபர்களும் இத பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி காரியங்களை.
They have kirtans and they have pictures of some bogus imitation Bhagavan.
அவங்களும் கீர்த்தனம் வச்சிருப்பாங்க, அவங்களும் கீர்த்தனம் நடத்துவாங்க, போலியான அந்த குருவோ பகவானோ அவங்களுடைய படத்தையும் அவங்களும் வச்சிருப்பாங்க.
So these people who are pretending to be Bhagavan, they're doing the greatest disservice to human society by confusing the whole of human society. What is the nature of Bhagavan?
கடவுளுடைய பகவானுடைய இயற்கை என்ன அப்படிங்கறதுல மக்கள் அனைவரையும் குழப்பறதன் காரணமா இந்த மக்கள் இந்த போலி ஆள்கள் எல்லாரும் மொத்த மனித சமுதாயத்தையும் தவறா வழி நடத்திட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரையும் குழப்பிட்டு இருக்காங்க.
So in our Krishna conscious movement they are singing, dancing, beautiful pictures, beautiful deities, all these things are there.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அழகான கீர்த்தனங்கள், நம்ம பகவானுக்கான நடனம், பகவானுடைய அற்புத ரூபத்தை பாக்குறது, படங்கள், இது போன்ற விஷயங்கள் நம்ம இருக்கு, நமக்கு இருக்கு.
But we are presenting very scientifically and philosophically what is the nature of Bhagavan.
ஆனா நம்ம பகவானுடைய இயற்கை என்ன அப்படிங்கறத விஞ்ஞான பூர்வமாகவும் தத்துவ பூர்வமாகவும் விளக்குறோம்.
Otherwise people will they may think that Krishna is just some ancient version of some Baba or some bogus person like this.
அப்படி இல்ல அப்படினா மக்கள் கிருஷ்ணரையும் இப்ப இருக்கக்கூடிய போலி நபர்களை போல ஏதோ ஆதிகாலத்துல வாழ்ந்த ஒரு பாபாவோ நினைச்சிருவாங்க.
So try to understand philosophically. Krishna gives us Bhagavad Gita so that we can understand through the intelligence that he has given us.
அதனால தயவு செய்து இத தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ணர் நமக்கு அறிவு கொடுத்திருக்கார், அந்த அறிவை உபயோகப்படுத்தி இந்த பகவத்கீதையில அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கோங்க.
Mostly people who discuss religious philosophy or tattva jnana, they just presume that everything is all one and there's no actual form of the absolute, and they describe Bhagavad Gita like this.
பொதுவா தத்துவ ஞானத்தை படிக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பகவானுக்கு ரூபம் கிடையாது, எல்லாரும் பகவான், இது போன்ற விஷயங்களை படிக்கிறாங்க பகவத்கீதையை வச்சு.
That is due to their sankuchit, or what it means, squashed up, unexpanded understanding.
அது அவங்க இந்த விஷயத்தை எந்த ஒரு விரிவுபடுத்தாம சுருக்கமா புரிஞ்சு
undeveloped understanding.
அவங்களுடைய அவங்க புரிஞ்சின்றது ரொம்ப வளர்ச்சி அடையாம இருக்கு.
They simply think with material intelligence.
அவங்க வெறுமனா பௌதிக அறிவை மட்டும் உபயோகப்படுத்தி யோசிக்கிறாங்க.
That because Bhagavan is described as being everywhere, they think that he has no form.
பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கனால அவங்க நினைக்கிறாங்க அவருக்குன்னு தனியா ரூபம் கிடையாதுன்னு.
But here Krishna is describing himself, the absolute truth, as being everywhere, but still he was standing directly in front of Arjuna saying that.
இங்க பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தன்னையே எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய பூரண சத்தியம் சொல்றார். ஆனா அதே சமயத்துல அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் அர்ஜுனனுக்கு முன்னாடி நபரா நின்று தான் இருக்கிறார்.
So it's not that Krishna is without form, but he is Advaitam Achutam Anadim Anantarupam. He has unlimited forms.
அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் எந்த ரூபம் இல்லாதவர் கிடையாது அப்படின்னு. அங்க சொல்லப்படுது அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம், அவர் எண்ணிலடங்காத ரூபங்களை கொண்டிருக்கிறார்.
So ananta rupa is not the same as arupa.
Ananta rupam avadi nam solumbodhu adu arupathukku samamaanama edukkara mudiyadhu.
In fact it's the complete opposite.
Unmaiya solanum appadina idu mulukka mulukka edirmarayanadhu.
Still Krishna, he is swayam rupa, the original form of Godhead.
Ennilangaada roopangal irundhalum Krishna roopamaanadhu adhu dhaan moola roopam.
So this misunderstanding that God has no form, everyone is God, or a human being can claim himself to be God, this is very widespread in Hindu society.
எல்லாருமே கடவுள் இல்ல மனிதனே தன்னை கடவுளா சொல்லிக்கலாம், இது போன்ற எண்ணங்கள் மனித சமுதாயத்துல பார்த்தோம், குறிப்பா இந்து சமுதாயத்துல ரொம்ப பிரபலமா பரவி கிடக்குது.
Everywhere but particularly in Hindu society.
எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு குறிப்பா இந்து சமுதாயத்துல.
Otherwise these people couldn't come and claim to be God, or they say you have to realize, you just realize that you are God. How are you going to realize? Because you're not. And then it's just imagination.
இந்த மாதிரி சொல்லுனே இல்ல இல்ல அப்படினா எப்படி ஆரவர்த்தர் வந்து தன்னையே கடவுளா சொல்லிக்க முடியும்? இல்ல நீங்க வந்து நீயே கடவுள் அப்படிங்கறத நீ உணரறதுதான் வேணும் அப்படினு யாராவது எப்படி சொல்ல முடியும்?
We tell you to meditate, then you will realize that you are the all-pervading God.
அவர் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் தியானம் பண்ண அப்படின்னா நீயே எல்லா இடத்தையும் பரவி இருக்க கடவுள்னு உணர்ந்துப்ப.
So you're trying to meditate and think that I'm God, I'm the all-pervading truth, and then you have to, all of a sudden you feel, oh, I have to run to the bathroom, pass door.
நீ என்ன பண்றாய் அப்படின்னா, நீ தியானம் பண்ணிட்டு இருக்கிற, நானே கடவுள், நானே எல்லா இடத்தையும் பரவி இருக்கேன், இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யோசனை வந்து, ஐயோ நான் வந்து நான் கழிப்பறைக்கு போய் ஆகணுமே, நான் மனம் கழித்தாகணும்னு.
So you're trying to meditate and think that I'm God, and you're thinking, but I got this 10 lakh debt and how am I going to pay it off?
நீங்க நானே கடவுள் அப்படி நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு யோசனை வரும், ஐயோ 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதே, நான் எப்படி இத கட்ட போறேன்.
I know, I'll go to the bank and tell them actually I'm God.
எனக்கு தெரியும், நான் பேங்க்க்கு போய் நானே கடவுள் அப்படி நான் போய் சொல்ல போறேன்.
So then they'll say, oh, you're God, then you should give us 1 crore, not 10 lakhs.
அப்ப அவங்க உடனே சொல்லுவாங்க, ஓ நீ கடவுள், நீ கடவுள் அப்படின்னா நீ வெறும் 10 லட்சம் கடன் கட்டக்கூடாது, நீ 1 கோடி ரூபாய் கொடுக்கணுமாங்க.
Say, okay God, but if you don't pay those 10 lakhs, we're going to arrest you, we're going to get you arrested and put in prison.
ஏ கடவுளே, நீ 10 லட்சம் ரூபாய் கட்டல அப்படின்னா உன்னை தூக்கி நாங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவோமாங்க.
It's amazing how people are so foolish.
மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிக்கும் போது ஆச்சரியத்தக்கதா இருக்கு.
Some people, they go to meditate on the side of a mountain early morning before sunrise, and then when the sun is rising they're thinking, I am making the sunrise.
Porisila makkal enna pandranga appadina suryodayathukku munnadi malaiku malaiyude or oratla poi dhyanam pannite suryan udikkumbodhu, oh suryan udikide, naan dhaan suryan udikka vekkiren nanachu dhyanam pandran.
They actually think like that.
Avanga andha maari yosichu dhyanam pandran unmaiye.
So this mayavad of thinking God is no particular form and everything and everyone is God, and especially I am God, or ascribing the nature of Bhagavan to a human being, it's actually greatly foolishness.
Thane ellarum inge எல்லாமே எல்லாருமே கடவுள், அதுலயும் குறிப்பா நானே கடவுள் அப்படின்னு எண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாயாவாதமானது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையாகும்.
But people think that this is very highly developed.
ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது மிக உயர்ந்த ஒரு சூழ்நிலையோ நினைச்சுக்கிறாங்க.
They talk big long words, Sanskrit words.
அவங்க ரொம்ப பெரிய நீளமான சமஸ்கிருத வார்த்தைகளை பேசுவாங்க.
People think, oh, very philosophical.
மக்கள் உடனே நினைப்பாங்க, ஓ இவர் ரொம்ப தத்துவத்துல மூழ்கி இருக்கிறாரோ.
But it's the same thing like children imitating.
இது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை நகல் செய்யறது மாதிரிதான்.
The children may imitate some scientists discussing and using big long words, but they don't understand, they have no idea what they're talking about.
குழந்தைகள் ஒரு சில நேரத்துல விஞ்ஞானிகள் உபயோகப்படுத்தக்கூடிய நீண்ட நீண்ட வார்த்தைகளை சொல்லி விளையாடுவாங்க, ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கிடையாது, அது சாத்தியமே கிடையாது.
So they may talk big long phrases, tad bhava vialikam, and it's the conclusion, I am God, is just meaningless.
அவங்க பெரிய பெரிய வார்த்தைகளை பேசலாம், tad bhava vialikam அது போன்ற வார்த்தைகளை, ஆனா அவங்க எந்த அவங்களுடைய மொத்த கருத்தும் அடிப்படையே அர்த்தமில்லாததா இருக்கு.
At school, once our teacher, he mathematics teacher, he made some big, he wrote some big formula on the board.
ஒரு தடவை நான் பள்ளிக்கூடத்துல இருந்தபோது எங்களுடைய கணக்கு வாத்தியார் ஒரு பெரிய கணக்கு சூத்திரம் ஒண்ணு பெருசா எழுதினார்.
X squared minus y squared divided by abc cubed plus 4zy equals, and then on the other side there was another something in two brackets, and quite complicated.
Maharaj ipo sonna maari or soothram onnu elli potrundar kanakavathiyar.
What are you saying? I'm talking nonsense.
The maths teacher wrote the formula as like how you said.
Oh, okay. That's very good translation. Next line you can translate, Maharaj said something. And you can just listen yourself. So we all looked at it. We were in the higher class of mathematics. We looked both sides of the equal sign. They both equal each other. It's correct. The formula is correct.
So then
he brought another big formula inside a bracket and multiplied both sides by the same thing.
அவர் உடனே என்ன பண்ணார் அதை விட பெருசா இன்னொரு சூத்திரத்தை கொண்டு வந்து அதுல இன்னொரு ரெண்டு இது அடைப்பு குறிப்பாளர் போட்டு இன்னொரு சூத்திரத்தை பெருசா கொண்டு வந்தார்.
So he said, can you follow that? And we all looked and checked it and said, yep, that's okay.
அவர் நம்ம கிட்ட கேட்டார், இதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்டார். நாங்க எல்லாரும் அதை பார்த்தோம், அதை அலசி பார்த்துட்டு இது சரியா தான் தெரியுதுன்னு நினைச்சோம்.
So like this, he did a few lines, multiplying, dividing, and we checked each line, it looked all right.
இது மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு வரியா கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிட்டு வகுத்துட்டு கணக்கு போட்டுட்டே போனார். அது எல்லாத்தையும் நாங்க சோதிச்சு சரியா இருக்குன்னு நினைச்சோம்.
Then in a few stages he cancelled it all down and simplified it, and the conclusion is 1x equals 2x, 1 equals 2.
அவர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை அங்க இருந்த எல்லாத்தையும் கழிச்சு வந்துட்டு
1x equals 2x, that's how you say it in Tamil. I'm better in Tamil than you.
1x equals 2x அப்படிங்கறத கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 1 equals 2 னு கொண்டு வந்தார். கடைசியா முடிவு.
So then we look back at the original formula and everything's okay.
உடனே நாங்க என்னதான் இது கணக்குல ஒன்னு ஒன்னு ரெண்டு சமம்னு முடிவு வருதுன்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்த்தோம். ஆனா முன்னாடி இருக்கிறது எல்லாமே சரியா தான் தென்பட்டது. கணக்கு
பார்த்து we went through all the stages, we all checked in the class, we all went through all the stages and everything's all okay, but the conclusion is nonsense.
அவர் போன் நம்ம வந்த வழி எல்லாத்தையுமே நம்ம சோதிச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் தென்பட்டது, ஆனா முடிவு வந்த விடை என்ன வந்ததுன்னா தப்பா வந்துச்சு.
So we couldn't understand. And then the math teacher pointed out to us how he tricked us. That one of the formulae, if you analyze it, one of the in the brackets, if you work out that by itself, it comes to zero. So when you multiply by zero, then everything should come to zero. But because it was all in a brackets with x, y cubed, we didn't see that actually it all comes to zero, and so we were fooled.
Also, அவர் என்ன சுட்டி காட்டினார் அப்படினா, கணிதத்துல இருக்கக்கூடிய ஒரு அடைப்பு குறிக்குள்ளார ஒரே ஒரு குறிப்பிட்ட அடைப்பு குறிக்குள்ளார நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அது பூஜ்யம் ஆயிடும். அது பூஜ்யம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதோட எதை பெருக்கலாம் வகுத்தாலும் எல்லாமே வெறும் பூஜ்யமாக வந்துடும். அந்த நிறைய அதுல எக்ஸ் ஒய் நிறைய இருந்ததுனால அது நம்ம கணக்குல
So it looked, the mathematics, it all looked very good, and it was high level mathematics, at least for us.
போட்ட கணக்க பாக்கும்போது அது ரொம்ப அற்புதமா தெரிஞ்சது. எங்களுடைய நிலைக்கு நிலை வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப அழகான ஒரு கணக்கு கணக்க நிலை மாதிரி தெரிஞ்சது.
We couldn't find out any mistake.
எங்களால எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது.
So in the same way, these people, they talk something that sounds like very high philosophy.
இதே வேதனா ஒரு சில மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தத்துவங்களை பேசுற மாதிரி தெரியும்.
But if the conclusion is nonsense, we can understand that what they're talking is also nonsense, even if it sounds very cogent.
ஆனா இதே மாதிரிதான் அவங்களுடைய முடிவு அபத்தமானதா இருந்தது அப்படின்னா அவங்க பேசக்கூடிய எல்லாமே அபத்தமானதான் இருக்கும்.
If the conclusion is that everyone is God or some human being is God, then it's nonsense.
எல்லாருமே கடவுள் இல்ல நானே கடவுள் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அதுவே அவங்களுடைய முடிவா இருந்தது அப்படின்னா அப்ப அது அபத்தமானதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
But unless one knows Bhagavad Gita as it is, you won't be able to detect that.
யார் ஒருத்தர் பகவத்கீதையை உண்மை இருள தெரிஞ்சுக்காம இருந்தார் அப்படின்னா அவரால் அதை புரிஞ்சுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது.
So these people, they're very good at cheating foolish people.
இந்த மக்கள் முட்டா மக்களை ஏமாத்துறதுல ரொம்ப கை தேர்ந்தவர்களா இருக்காங்க.
So please study Bhagavad Gita as it is and don't be cheated.
அதனால தயவு செய்து பகவத் கீதையை உண்மையிலுள்ள படிங்க, ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள்.
We don't want false Bhagavan, we want the real Bhagavan.
நமக்கு போலி கடவுள் நமக்கு போலி பகவான் நமக்கு வேண்டாம், உண்மையான பகவானே நமக்கு வேண்டும்.
Real Bhagavan will protect us. The false Bhagavan cannot help us in the slightest.
உண்மையான பகவான் நம்மளை காப்பாற்றுவார், இந்த போலி பகவான் கொஞ்சம் கூட நமக்கு உதவி பண்ணவே முடியாது.
By remembering the false Bhagavan, you won't get freed from birth and death. You'll get more entangled in birth and death.
இந்த போலி பகவான நினைச்சிருக்கிறது மூலமா நீங்க பிறப்பிறப்புல இருந்து வெளியில வர மாட்டீங்க, இன்னும் மேலும் அதிகமா பிறப்பிறப்புக்குள்ளார மாட்டிக்குவீங்க.
So at the very least, the government, they should issue warnings against these people.
குறைஞ்சபட்சம் அரசாங்கமானது இந்த மாதிரி போலி நபர்கள் மேல ஒரு எச்சரிக்கையாவது விட்டாகணும்.
But they themselves, they're also bewildered people.
ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தில் இருக்கவங்களும் அவங்களும் மதிமயங்கிய மக்களாவே இருக்காங்க.
So in Kali Yuga, the atmosphere is full of confusion in the name of bhakti.
அதனால கலியுகத்துல பக்தி அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய குழப்ப நிலை தான் நிலவின் இருக்கு.
So we should do service to human society by distributing these books so people can get the real understanding of who is Bhagavan.
அதனால பகவான் யார் அப்படிங்கறத பத்தி மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில பெருமளவுல விநியோகம் பண்ணி ஆகணும்.
And what is our relationship with him?
அதோட சேர்ந்து நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னங்கறதையும் மக்கள் புரிஞ்சுக்க முடியும்.
So please read Bhagavad Gita as it is.
அதனால தயவு செய்து பகவத்கீதை உண்மையிலே படிங்க.
The result of reading Bhagavad Gita as it is that we should become free from ignorance.
பகவத்கீதையா உண்மை அருள படிக்கிறதனுடைய விளைவு என்ன அப்படின்னா நம்ம அறியாமையில இருந்து விடுபட்டு இருப்போம்.
If we read all these different versions of Bhagavad Gita, simply our ignorance will increase.
நம்ம பகவத்கீதையில இருக்கக்கூடிய பற்பல வெளியீடுகளை படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும்.
I had this experience and many of our devotees have in the Western countries have told this, they've had this experience that we read some editions of Bhagavad Gita before we came to Prabhupada's Bhagavad Gita, but by reading it, we have no idea what it's supposed to be about. It's just more confused.
எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, எனக்கு மட்டும் கிடையாது, மேற்கத்திய நாடுகள்ல நம்மளுடைய ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு வந்த பல்வேறு பக்தர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு. அதாவது கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க பல பல பகவத்கீதையினுடைய பதிப்புகளை படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சு அதிகமா தான் பழகி போனோம். அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தோம்.
I remember reading when I was before coming to this movement, I read some things by some Hindu gurus and they're saying that we're all God, and I thought that's not right, I'm not God, this is rubbish.
Now in the yekathu varadhu munadi Hindu guru nu solrindha oru thar edutha oru Bhagavad Gita padichu paathen, alla avar solra na ellarume kadavul neeyum kadavul naanum kadavungra, adha padikkum bodhu na eppadi kadavula irukka mudiyum, idhu romba mosamaanadha abadhamaanadha theriyudhe nu na appo nenachen.
So one of my friends at school, he one time showed me some books by Prabhupada and said, oh, have a look at these are very nice.
அந்த சூழ்நிலையில என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல பிரபுபாதருடைய புத்தகம் ஒன்ன காமிச்ச, இந்த புத்தகத்தை பாரு ரொம்ப அற்புதமான புத்தகம்னாரு.
I said, I don't want to see.
நான் அப்ப ஒரு சொன்ன இல்ல நான் அதை பார்க்கவே
விரும்பல. Hindu gurus, they're all cheaters.
இந்த ஹிந்து குருக்கள் எல்லாருமே ஏமாற்றக்கூடியவர்கள் தான்.
So fortunately, maybe 2 years after that, I did read one of Prabhupada's books and then I understood this is something different.
Adishwasama anda nigalchi nadandha oru 2 varsham kalichu na Prabhupada's oru puthagatha padikkenendradhu appa na purinjena idu ivar konja vidyasamanava inge vishayam irukku appingiradha na therinjena.
But how these cheaters are polluting the whole atmosphere with their very sinful propaganda that, well, I can't remember how many incarnations I took and so on. And people think these people are saintly.
இந்த மக்கள் எத்தகைய வகையான பாவகரமான ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இப்படி எல்லாம் மக்கள் பேசுறாங்க, இவங்களெல்லாம் நம்புறாங்க மக்கள் சாதுக்களா.
So we should understand very clearly, Krishna is the supreme personality of Godhead.
நாம கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும்.
He is the supreme person, the supreme controller, replete with six opulences in full.
அவரே பரம அனுபவிப்பாளர், அவரே பரம கட்டுப்படுத்துபவர், அவரே ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையா கொண்டிருக்கார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
He is everywhere, but he is not formless.
அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஆனா அதே சமயத்துல அவர் உருவம் இல்லாதவர் கிடையாது.
Rather, his form is the source and the sustainer of all other forms.
அது மட்டும் இல்லாம அவருடைய உருவம் தான் மற்ற எல்லா உருவங்களையும் தாங்கி இருக்கக்கூடியது, எல்லா உருவத்துக்கும் மூலமா இருக்கு.
And we are fully in all respects dependent upon him.
நாம எல்லா விதத்திலையும் அவரையே முழுமையா சார்ந்து இருக்கோம்.
And our only problem, or rather the source of all our problems, is defying the fact that we are dependent upon him and attempting to be independent of him.
நாம கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறத மறுத்து நாம தனியா சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமா திகழுது.
So please try to understand this.
எனவே தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
Very clearly.
ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோ.
That you will get from reading Prabhupada's books.
இது பிரபுபாதரோட புத்தகங்களை நீங்க படிக்கிறது மூலமா அடைவீர்கள்.
And associating with devotees.
பக்தர்களோட சங்கம் கொள்றதுனால.
You have to spread this knowledge.
நீங்க இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் பரப்பணும்.
You have to distribute these books.
இந்த புத்தகங்களை நீங்க விநியோகம் பண்ணி ஆகணும்.
Bring others.
மற்றவர்களை கூட்டிட்டு வரணும்.
To hear the message of pure devotional service.
தூய பக்தி தொண்டை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்காக கூட்டிட்டு வரணும்.
We are condemning these people as foolish, not out of hatred.
நாம இந்த மக்கள் எல்லாரையும் முட்டாள் அப்படின்னு கண்டிக்கிறது நாம ஒரு வெறுப்புனால கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது.
We are very sorry to see how people are spoiling their human life.
மனித வாழ்க்கையை மக்கள் எந்த அளவுக்கு வீணடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் போது நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இதை சொல்றோம்.
All one has to do is accept Krishna as the supreme personality of Godhead and accept the easy process of bhakti yoga and one's life becomes perfect in all respects.
ஒரு தர் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா இந்த பகவத்கீதைய உண்மையில புரிஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை கிருஷ்ணருக்கானதுங்கிறத உணர்றதுதான்.
But instead people are spoiling their lives in so many ways.
அதுக்கு பதிலா மக்கள் பல்வேறு வழிகளில தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்காங்க.
So we condemn that. It should be condemned.
அதனால நாம அவங்களை கண்டிக்கிறோம். இது கண்டிக்கப்பட வேண்டியது.
We should point out that this is nonsense. This is rascaldom.
இது அபத்தமானது, இது அயோக்கியத்தனம் அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியது அவசியம்.
Not out of hatred.
இது வெறுப்புனால கிடையாது.
But out of a desire to uplift others.
மற்றவர்களை உயர்விக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட தான்.
If we say yes, actually everything you're doing is very nice, then we are cheating them.
நீங்க பண்றது எல்லாமே நல்லதுதான் அப்படினு நம்ம சொன்னோம் அப்படினா அந்த சமயத்துல நாம அவங்களை ஏமாத்துறோம்னு அர்த்தம்.
We should tell what you're doing is not at all nice in any way.
நாம அவங்ககிட்ட சொல்லணும் நீ பண்றது எதுவுமே எந்த விதத்திலயுமே நல்லது கிடையாதுன்னு.
By claiming a human being as God, it's most inauspicious.
ஒரு மனுஷனை கடவுள் அப்படின்னு நீ சொல்றியே இது ரொம்ப ரொம்ப அமங்கலமானது.
That person, he may enjoy the illusion of being worshipped. We are cheating them.
நீங்க பண்றது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம அவங்களை ஏமாத்துறோம்னு அர்த்தம்.
We should tell what you're doing is not at all nice in any way.
நாம அவங்ககிட்ட சொல்லணும் நீ பண்றது எதுவுமே எந்த விதத்திலயுமே நல்லது கிடையாதுன்னு.
By claiming a human being as God, it's most inauspicious.
ஒரு மனுஷனை கடவுள் அப்படின்னு நீ சொல்றியே இது ரொம்ப ரொம்ப அமங்கலமானது.
That person, he may enjoy the illusion of being worshipped by people for some time, but then he has to suffer very severely the consequences of such blasphemy.
எந்த ஒரு மனிதன் தன்னை மற்றவர்கள் கடவுளா நினைச்சு வழிபடுறதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறானோ கொஞ்ச வருஷத்துக்கு அவன் அதனுடைய விளைவா மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய அளவுல துன்பப்பட வேண்டி இருக்கும்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
இஸ் தேர் எனி க்வெஸ்சன்?
ஏதாவது கேள்விகள் இருக்கா?
பிரபுபாத புக்ஸ்ல பெரும்பாலும் ராஸ்கன்ஸ் புட்டான்னு சொல்லி திட்டிருக்கிறாரு. இதை பெரும்பாலும் ஒரு சில அறிவு படிக்கும்போது இதை வந்து மனசு வந்து சகலப்படுற மாதிரி சொல்றாரு.
அதனால கேள்வி,
அதாவது வந்து கர்ப்பகாண்ட சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா நம்ம உதவி செய்யலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உடல் சம்பந்தப்பட்டது ஒரு அன்னதானமோ ஒரு ஏதோ தானம் பண்றோம், ஆனா நீங்க வந்து அதை செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஸ்ரீல பிரபுபாத் ஆஃபன் கிரிட்டிசைஸ் இன் ஹிஸ் புக்ஸ் த பீப்புள் ஆஸ் ராஸ்கல்ஸ் அண்ட் ஃபூல்ஸ். ஸோ சம் பீப்புள் வைல் ரீடிங் தே கெட் அப்செட் அண்ட் தென் தே சே தட்
தட் ஷோஸ் தட் தே ஆர் ராஸ்கல்ஸ்.
We are preaching on the for the soul platform. They say like we do some help for the human society. So what you are doing, but you are criticizing people. So how to answer to that?
What is it exactly they're saying? You shouldn't call us rascals because we're helping people.
Yes.
But they're not helping people.
அவங்க மக்களுக்கு உதவி செய்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுனால அவங்கள நம்ம திட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாருக்கும் உதவி செய்யறதே கிடையாது.
Their helping is like the man is drowning and you swim out and you rip the shirt off his body and come back and say I saved. You saved the shirt and the man drowned.
அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனிதன் மூழ்கின்னு இருக்கான், அந்த மூழ்கக்கூடிய மனிதனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னு அவனோட சட்டையை கொண்டு வந்து காமிச்சு நான் இந்த மனிதனை காப்பாத்திட்டேன்னு சொல்றது மாதிரியானது.
So you do something to supposedly help the body, but the person has to leave that body and suffer in material existence birth after birth. So how did you actually help them?
நீங்க ஒரு மனிதன் அவனுடைய உடலுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை கொடுத்து உதவி பண்றீங்க. அப்படி உதவி பண்றதா நீங்க நினைச்சிட்டு பண்ணினாலும் அந்த மனிதன் மரணத்தை சந்தித்தாலும், மரணத்தை சந்தித்து மீண்டும் பிறப்பிறப்போ சுழல சிக்கி ஆகணும், அப்ப அந்த மனிதனுக்கு நீங்க எந்த விதத்துல உதவி பண்றீங்கன்னு எடுத்துக்க முடியும்.
It's just another phase of illusion to think that we are helping others.
நாங்க மக்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறது அறியாமையினுடைய இன்னொரு பக்கம்.
It's another egoism. People think, oh, I'm helping others.
அது இன்னொரு வகையான அகங்காரம். நான் மக்களுக்கு உதவி செய்யறேன்.
How much can you help?
எந்த அளவுக்கு நீங்க உதவ முடியும்?
Mother Teresa is famous as the great saint for helping the poor people in Calcutta. But while she was there, she helped maybe a few dozen people. Meanwhile, there are lakhs more poor people. And even the people she helped, they also died and went to hell. So how did she help them?
அன்னை தெரசா ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. ஏழை மக்கள் எல்லாரையும் உதவறதா, எல்லாருக்கும் தஞ்சம் கொடுக்கறது அப்படிங்கறதுல கல்கத்தால. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தால அவங்க ஒரு சில டஜன் கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சிருந்திருக்கான். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் ஏழையா தான் தெரிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களும் மரணத்தை சந்திச்சாங்க. மரணத்தை சந்திச்சு அவங்களும் நரகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது எந்த விதத்துல அன்னை தெரசா மக்களுக்கு உதவி செஞ்சாங்க நம்ம எடுத்துக்க முடியும்?
You want to help people so they have more money. Well, look at America. There's so much money there and then so many people commit suicide. So is it really helping people? They're not becoming happy.
நீங்க மக்களுக்கு பணம் கொடுத்து உதவறதா நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பாருங்க அமெரிக்காவை பாருங்க, அங்க மக்கள் எல்லாருக்கும் நிறைய பணம் இருக்கு. ஆனா அங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்கறனாலயோ பணக்காரனாலயோ ஒருத்தர் எப்படி சந்தோஷமாயிடலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
It requires some piety to appreciate this.
இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்ல குணம் வேணும்.
People are on the gross bodily platform think that helping the body is the highest religion.
யார் ஒருத்தர் வெளிப்படையான சரீர சம்பந்தத்தோட வாழ்றாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரீரத்துக்கு உதவி பண்றதுதான் மதத்தினுடைய உயர்ந்த நிலை நினைச்சுக்கிறாங்க.
And these mayavadis have increased, they've contributed to this illusion.
இந்த அறியாமைக்கு இந்த மாயாவாதிகளுடைய பங்கும் ரொம்ப மிகப்பெரிய பங்காகும்.
Because they say, yes, we should open schools and hospitals and have eye camps and this is really helping.
Yeah.
There's one Swami Vivekaheen, he used to preach that you should helped develop the body, develop the nation, totally mundane. But he was more of a cheater because he presented it as dharma.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத்தகைய மக்கள் ஒரு பள்ளி திறக்கிறதையோ இல்ல ஒரு கண்கள் கண் சிகிச்சை மூலம் ஆரம்பிக்கிறதையோ ஆஸ்பத்திரிகள் கட்டுறதுலயோ ஒரு இதய மதம் அப்படிங்கிற விதத்துல பிரகடனம் பண்றாங்க. ஒரு பிரபலமான சுவாமியான விவேகா சிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மக்களை காப்பாற்றணும், நாட்டுக்காக உழைக்கணும், இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசினா இந்த தர்மமா கூட பேசினாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இது உண்மையில மிகப்பெரிய அபத்தமானதான் பேசினாங்க.
So we're not saying there shouldn't be schools and hospitals, but it's not such a great thing.
நம்ம ஆஸ்பத்திரிகளும் பள்ளிக்கூடமே இருக்கணும் கூடாதுன்னு நம்ம சொல்றதில்ல. ஆனா அதை பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
If you can help to release someone from birth and death by giving knowledge of their relationship with Krishna, that is unlimitedly better than opening millions of hospitals.
நீங்க யாராவது ஒருத்தர கிருஷ்ணரை பற்றிய உறவை உணர்ந்து கிருஷ்ணருடைய லோகத்துக்கு திரும்பி போறதுக்கு உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த உதவியானது கோடிக்கணக்கான மருத்துவமனைகளை திறக்கிறதை காட்டிலும் மிக மிக சிறந்ததாகும்.
You go to hospital, you become healthy, but you don't know what is right and wrong, so by being healthy you do more pap and then you suffer more in hell. Better you die before doing them.
நீங்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இன்னும் ஆரோக்கியமாயிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம இருக்கு. அது தெரியாத காரணத்தால என்ன நடக்குது, இன்னும் அதிகமான பாவ காரியங்களை செய்றீங்க. இன்னும் அதிகமான பாவ காரியங்களை செய்யறதால இன்னும் அதிகமா நீங்க நரகத்துல கஷ்டப்படுறீங்க. அதுக்கு மருத்துவமனையே இல்லாம நீங்க மரணம் அடைஞ்சிட்டு போயிடலாம்.
Now America invaded Iraq because they said Saddam Hussein was so bad, he was killing so many of his own citizens.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஈராக் நாட்டை கைப்பற்றி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சதாம் ஹுசேன் தங்களுடைய நாட்டை சேர்ந்தவங்களே பல மக்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு.
But in America daily they kill lakhs of their own citizens.
ஆனா அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான தங்களுடைய குடிமக்கள் லட்சக்கணக்கானவரை தினமும் கொண்டு இருக்காங்க.
Chickens, cows, pigs, they're also inhabitants of the country.
நிறைய கோழிகள், மாடுகள், பன்றிகள் இதெல்லாம் கொண்டு இருக்காங்க. அவங்களும் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் தானே.
Abortion,
கருக்கலைப்பு.
So there's mass slaughter going on daily.
தினமும் பெரிய அளவுல கசாப்பு கடைகள் நடந்துட்டு இருக்கு.
This bird flu disease in India, they're killing lakhs of chickens.
இந்த இப்ப சமீபத்துல வந்த நோய் பறவை காய்ச்சல் நோய் என்ன, அது வந்து பல மக்களை வத பண்ணது இங்க.
But even there wasn't bird flu, they would have been killed anyway.
அந்த பறவை காய்ச்சல் வராம இருந்தாலும் அந்த கோழிகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் கொண்டுட்டுதான் இருந்திருப்பாங்க.
There are millions of chickens in India.
இந்தியால பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கோழிகள் இருக்கு.
And maybe out of 1 million or 2 million, one might get born and die without getting his throat cut.
இந்தியால பாத்தீங்க
அப்படின்னா just die naturally.
ஒரு லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய கோழிகள்ல ஏதாவது ஒண்ணுதான் இயற்கையா மரணத்தை சந்திக்கும். மித்தது எல்லாமே கொல்லப்படக்கூடியதுதான்.
This is mass sinful activity.
இது மிகப்பெரிய மொத்தமா செய்யக்கூடிய பாவகரமான செயல்.
And the chief minister gets elected on the promise of giving more eggs to the children, means sending them to hell more.
நம்மளுடைய முதலமைச்சரானவர் மக்களுக்கு வந்து இன்னும் அதிகமா நாங்க முட்டை தரோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியின் பேர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த வாக்குறுதி என்ன அப்படின்னா நாங்க மக்களை இன்னும் அதிகமான காலம் நரகத்துக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற வாக்குறுதி.
The old chief minister was giving one egg and he's going to give two eggs. And the little children, now they're going to eat two eggs.
பழைய முதலமைச்சர் ஒரு முட்டை கொடுத்திருந்தா புதிய முதலமைச்சர் இரண்டு முட்டை கொடுக்க போற. எப்படி ஒரு சின்ன குழந்தை இரண்டு முட்டையை சாப்பிட முடியும்?
How many more chickens are going to get slaughtered?
இன்னும் எந்த அளவுக்கு அதிகமா கோழிகள் வெட்டப்பட போறாங்க, கொல்லப்பட போறாங்க?
People are in ignorance.
மக்கள் அறியாமையில இருக்காங்க.
And they think this is benefit to human society. We're giving more eggs. But more eggs means more suffering for the chickens and for you also.
மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமா நாங்க மக்களுக்கு உதவுறோம், மத்தவங்களுக்கு உதவுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில இதன் மூலமா நீங்க பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரீங்க. அது அந்த கோழிகளுக்கும் நீங்க தொந்தரவு கொடுக்கறீங்க, நீங்க யாரு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறீங்க, உங்களுக்கும் தொந்தரவு உட்படுத்திக்கிறீங்க.
But people are so much in ignorance that they immediately vote. Yes, this is very good.
ஆனா மக்கள் எந்த அளவுக்கு அறியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க உடனே ஓட்டு அளிக்கிறாங்க, ஓ இது ரொம்ப நல்லது அப்படின்னு.
They don't know what are the tenets of Shastra.
அவங்களுக்கு சாஸ்திரங்களுடைய குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கறது தெரியறது இல்ல.
யா சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ வர்த்ததே காம காரத நசசித்திம் அவாப்னோதி நசுகம் நபராம் கதிம். Those who do not know what is right and what is wrong according to Shastra, they act according to their own ideas.
யார் ஒருத்தருக்கு சாஸ்திரத்தின் பிரகாரம் எது சரி எது தவறு அப்படிங்கறது தெரியாம இருக்காங்களோ அவங்க தங்களுடைய மனம் போன போக்குல செயல்படுறாங்க.
They cannot achieve perfection, they cannot achieve happiness, they cannot achieve the supreme destination.
அவங்களால அவங்க பக்குவத்தை அடைய முடியாது, அவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது, அவங்க பரம கதி அடைய முடியாது.
Anyway, don't try to explain all this to people when you meet them.
எப்படி இருந்தாலும் நீங்க மக்களை சந்திக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் சொல்றது சொல்லி விளக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம்.
You induce them somehow or other to take one of Prabhupada's books. That's better.
நீங்க ஏதோ விதத்துல அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி பிரபுபாதருடைய ஒரு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கொடுக்கறதுக்கு.
People are very deeply in ignorance.
மக்கள் ரொம்ப ஆழமா அறியாமையில மூழ்கி இருக்காங்க.
And what they, the more you increase the ignorance, they call that progress.
நீங்க எந்த அளவுக்கு அறியாமை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் அதை முன்னேற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க.
What they call progress, everyone in India, progress. It's just increasing the ignorance, that's all.
இந்தியால மக்கள் முன்னேற்றம் 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 அப்படினு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இன்னும் அறியாமை அதிகப்படுத்துறது தான்.
Hare Krishna. So we'll finish there.
இதோட நாம முடிச்சுப்போம்.
Unless anyone has any other question.
சரி யாராவது ஏதாவது கேள்வி
இருக்கா? There is another question. Say in Tamil first please. Speak in the mic sir.
பிரபஞ்சம் ஃபுல்லா கிருஷ்ணனை பேர் பண்ணனு சொன்னீங்க. அது வந்து இப்போ அவர் ஏன் இந்த கோடி குருக்கெல்லாம் எடுத்து ஊராக்குனாலே எதுக்கு அவர் வளர்றாரு?
Say in English now.
Hare Krishna. Shri Krishna created this world, but Krishna created this whole universe. And why he created this cheaters and why he allowing them to grow?
This universe is for the souls who have rejected Krishna.
இந்த பிரபஞ்சம் முழுதுமே எந்த ஆத்மாக்கள் கிருஷ்ணரை நிராகரிச்சாங்களோ அவங்களுக்கான உலகம் இது.
Though people have come here to cheat themselves.
மக்கள் இங்க வந்திருக்கிறதே தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
So therefore they like people who cheat, who take them away from Krishna.
அதனால அவங்க தங்களை கிருஷ்ணர் கிட்ட இருந்து யார் வெளியில கொண்டு போறாங்களோ அத்தகைய மக்களை விரும்புறாங்க.
Krishna comes and speaks Bhagavad Gita. He says, don't be misled by these cheaters. Surrender to me.
கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி அவர் பகவத்கீதையை பேசி சொல்றார், இந்த மக்களால நீங்க தவறா வழி நடத்தப்பட்டு விடாதீர்கள், எங்கிட்ட சரணடைங்கிறார்.
But he gives us the choice whether we want to do so or not.
ஆனா அதே சமயத்துல அவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், நீ செய்யறதுக்கு விருப்பப்படுறியா விருப்பப்படாம இருக்கிறியா அப்படிங்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான
Krishna wants us to love him. Krishna wants that we love him.
கிருஷ்ணர் அவரை நம்ம அவர் மேல நம்ம அன்பு செலுத்தணும்னு விருப்பப்படுறோம்.
பட் லவ் மீன்ஸ் பை சாய்ஸ்.
அன்பு அப்படிங்கறது நம்மளா விரும்பி செய்யறதாகும்.
இஃப் யூ ஆர் ப்ரோக்ராம்ட் லைக் அ மெஷின் டு பாவ் டவுன் டு கிருஷ்ண அண்ட் ஆஃபர் ஹிம் ஆரதி, தட் இஸ் நாட் லவ்.
நீங்க ஒரு யந்திரத்தை போல ஏதோ முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தீங்க, வச்சு கிருஷ்ணர் முன்னாடி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்தனைகள் செலுத்தணும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆரத்தி பண்ணணும் இருந்தா அப்ப அங்க அன்பு அப்படிங்கற கேள்வி கேட்டம் இல்ல.
So you have the choice to love Krishna or not love Krishna. If you don't want to love Krishna, then come to this material world.
அதனால நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறது. கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறோம் விரும்பல அப்படின்னா அப்ப நம்ம இந்த போதை உலகத்துக்கு வரோம்.
And those who, in this material world, everyone is cheating everyone else. And some are more successful than others.
ஒரு சிலர் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் அதுல வெற்றி அடைகிறாங்க.
Krishna doesn't approve that, but he gives you the independence.
கிருஷ்ணர் அத அங்கீகரிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கிறதுக்கு.
You can use it or misuse it.
நீங்க அதை முறையா உபயோகப்படுத்தலாம் இல்ல நீங்க தவறாவும் உபயோகப்படுத்தலாம்.
ஹரே கிருஷ்ணா.
In the course of the preaching, when certain people are supposed to be Mayavadis, should we continue preaching to them and try to convince them, or better to keep away from them?
I say in Tamil.
So the Uruvan Kareyadu, Nane Kadavul, if they all talk to them, the Mayavadis are talking to them. We have to talk to them, and 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 we have to talk to them.
Well, there's no harm to try to go on expounding the glories of Krishna.
கிருஷ்ணருடைய புகழை நாம பரப்பின்றிருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது.
Although often Mayavadis are offensive, and if you speak the glories of Krishna, they start to become more offensive.
பெரும்பாலும் மாயாவாதிகள் அபராதம் உடையவர்களா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கிருஷ்ணரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அபராதம் அதிகமா பண்ணக்கூடிய நிலைக்கு வராங்க.
Quite a few years ago, maybe almost 20 years ago, I was in someone's house in Karnataka.
கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகால ஹூப்ளில ஒரு இடத்துல இருந்தேன். ஒருத்தவங்களோட
he said that we are worshiping Narayana in our home.
அவர் சொன்னா நாங்க நாராயணரை எங்க வீட்டுல வழிபடுறோம்.
Then he started telling me, I'm doing all the, I'm helping with hospitals and Rotary Club and STD booths for Vikalanga, for this disabled people and so on.
அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து ஊனமுற்றவர்களுக்கு STD பூத் வச்சு தரேன், அப்புறம் நான் மருத்துவமனை வச்சு தரேன், இந்த மாதிரி அவர் நான் மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னார்.
He's very proudly telling me.
அதை அவர் ரொம்ப பெருமையோட சொல்லிட்டு இருந்தார்.
So I said, actually you're not helping anyone. You don't have any ability to help anyone. Is this not helping anyone?
நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், நீங்க உண்மையில யாருக்கும் உதவி பண்றது கிடையாது, யாருக்கும் உதவி பண்றதுக்கான திறமை உங்களுக்கு கிடையாது, உண்மையில யாருக்கும் உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னேன்.
So he didn't accept this point and there was some discussion and it gradually got more and more tense.
அவர் அதை ஏத்துக்கல. அப்போ படிப்படியா நாங்க வந்து அதை விவாதிச்சுட்டு இருந்தோம். அப்ப அது ரொம்ப இன்னும் ரொம்ப ஆழமா அதுல போனோம்.
And we weren't directly discussing about who is Bhagavan, but I said, well, in Bhagavad Gita, Krishna says, and then he cut me out and said, oh, Narayan, he's also Arupam.
ஒரு சூழ்நிலையில நம்ம கடவுளை பத்தி எந்த சூழ்நிலையும் நான் விவாதிக்கல. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்காக பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாருன்னு ஆரம்பிச்சேன். உடனே அவர் சொல்றார், ஓ நாராயணர், அவரும் அரூபம், அவருக்கும் உருவம்
கிடையாதுன்ட்டார்.
அவர் பேரளவுல நாராயணரை வழிபட்டு இருக்கிறார்.
And the point of whether Bhagavan has Rupa or Arupa, that point didn't come up. But when I was to quote Bhagavad Gita, he didn't want to hear that because he wants to say he is arupam and therefore what he says has no meaning. In other words, just gross envy came out. In the beginning he's saying, I'm also a bhakta, I'm worshipping Narayana. But then when you speak a little bit and then the just like a nasty snake, the envy comes out.
Avar aarambathla
so much I said, too much all at once.
Avar sonna neenga vandu ஆரம்பத்துல அவர் இந்த மாதிரி நானும் பக்தன், நானும் பக்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா நாம வந்து பகவான் அரூபமானவரா உருவமுடையவரா அப்படிங்கிற கருத்தை விவாதிக்காமலே இருந்தபோது வெறுமனை பகவத்கீதையை மேற்கோள் காட்டினோடனே கிருஷ்ணரோட பேரை சொன்ன உடனே அவர் வந்து நாராயணரும் அவரு உருவம் கிடையாது இல்லாதவர், அரூபமானவர் அப்படிங்கிற கருத்துக்கு வந்தார். அந்த கருத்துக்கு அவர் வந்திருக்காருன்னு அதை பார்த்தோம்னா நமக்கு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவர் கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. வெளி தோற்றத்துல தன்னையே பக்தனா அவர் காட்டிட்டு இருந்த போதிலும் அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பொறாமையா இருக்கிறாருங்கிறது அப்பதான் வெளிப்பட்டது. அது வந்து ஒரு பாம்பு விஷம் கக்குற மாதிரி திடீர்னு அவர் அவ்வளவு பெரிய ஒரு விஷம் உள்ள அந்த விஷம் வெளிப்பட்டது. அப்ப
So, trying to convince people who are so grossly envious may not be a very good proposition.
முழுக்க முழுக்க பொறாமை பணத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம அவங்கள நம்ப வைக்கிறது அப்படிங்கறதுக்கான முயற்சியானது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முயற்சியா நம்ம கருத முடியாது.
Almost everyone is confused by these Mayavadi ideas, but some people are more willing to begin to listen to Bhagavad Gita as it is.
ஏறக்குறைய எல்லா மனிதர்களுமே இந்த மாயாவாத கருத்துனால ஒரு குழப்பம் அடைஞ்சுதான் இருக்கிறாங்க, அதனால தாக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில மக்கள் காது கொடுத்து கேட்கறதுக்கு முன் வருவாங்க பகவத்கீதைய உண்மை இருவில. அத்தகைய மக்கள்கிட்ட நம்ம சொல்லலாம் இந்த விஷயம்.
So better we concentrate our preaching on such people.
நம்ம நம்மளுடைய பிரச்சாரத்தை அத்தகைய மக்கள் மத்தியில் அத்தகைய மக்கள்கிட்ட கவனம் செலுத்துறது உச்சிதமா இருக்கும்.
But in general, for mass preaching, the best program is distributing Prabhupada's books.
ஆனா பொதுவா சொல்லணும் அப்படின்னா நிறைய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றதுல மிகச்சிறந்த வழிமுறை பிரபுபாதரின் புத்தகங்களை விநியோகம் பண்றது.
And we should also have programs preaching in schools, preaching in people's houses. All these different programs should go on.
அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பள்ளிகள்ல பிரச்சாரம் பண்றது, அப்புறம் வீடுகள்ல பிரச்சாரம் பண்றது, இது மாதிரியான நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்தினாங்க.
But seeing as there are so many people in the world who are not Krishna conscious, to concentrate our attention on someone who's not very eager to hear doesn't make much sense. Better if we're going to spend time with people trying to make them Krishna conscious, better to spend time with people who are more willing to listen.
உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்காத மக்கள் கிருஷ்ண பக்தி இல்லாம இருக்கிறாங்க, அதனால யார் அந்த கிருஷ்ண பக்தியை காது கொடுத்து கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா யார் இதை காது கொடுத்து கேட்கறதுக்கு முன்வைக்கிற முன் வராங்களோ அத்தகைய மக்கள்கிட்ட நம்ம நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம நல்ல பலனா நிறைய மக்களை காப்பாற்ற முடியும்.
To effectively preach Krishna consciousness, we ourselves have to be convinced.
கிருஷ்ண பக்திய ஆக்கபூர்வமா பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அதுல நம்மளும் இந்த கிருஷ்ண பக்தியுடைய கொள்கை மேல முழு நம்பிக்கையுடையவர்களா இருக்கணும்.
We have to know what's in Shastra.
சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
And even though we may speak strongly for the sake of preaching, actually we have to be very humble and know that I cannot preach, only by the grace of Guru and Krishna can people's hearts change. We should, then our preaching may be effective.
பிரச்சாரத்தினுடைய தேவைக்காக நம்ம ரொம்ப கனமா பேசினா கூட உள்ள நம்ம வந்து ரொம்ப தாழ்மையான மனப்பான்மையோட இருக்கணும். அதாவது நான் உண்மையில பிரச்சாரம் பண்ணி யாரையும் மாத்த போறது கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது, குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினாலதான் நான் அதை செய்ய முடியுங்கிறதுல ஒரு பக்தன் முழு நம்பிக்கையுடையவனா இருக்கணும், அந்த பணிவு இருக்கணும்.
So, Hare Krishna, I'll hope to see you in about, when am I, almost 1 month, is it?
No, 20 days.
About 3 weeks, that would be then. There's a program in Namakkal on 2nd or 3rd of June, so I'll be coming at that time. So I hope to see you all then.
ஜூன் 2nd தேதியோ அல்லது 3rd தேதியோ நாமக்கல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கு, அப்போதைக்கு அது கலந்துக்கிறதுக்கு வருவேன்.
Leaving in 1.5 hours, the train is supposed to depart for Chennai.
இப்ப நான் இன்னும் 1.5 மணி நேரத்துல ரயில் ட்ரெயின் கிளம்ப இருக்கு சென்னைக்கு போறதுக்கு.
And hope to come back, and then I'll probably, I'm thinking maybe to spend 1 or 2 weeks here, something like that.
நான் இங்க திரும்பி வரும்போது ஒரு வாரமோ அல்லது 2 வாரமோ இங்க கழிக்கிறதுக்கு திட்டம் இருக்கேன்.
Let's see. But not doing a lot of programs, but writing actually.
இங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவேன் அப்படிங்கறது கிடையாது. நான் புத்தகம் எழுதுறதுக்காக இங்க வருவேன் திரும்பி.
Some of my books are available there.
என்னுடைய புத்தகங்கள் இங்க நிறைய விற்பனைக்கு இருக்கு.